நம்ம இப்ப யாத்ராம ஒன்பதாவது அதிகாரம் வசனம் 7-25 வரைக்கும் நம்ம வாசிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க வந்து அந்த சீனாய் மலைக்கு முன்பதாக பாளையம் இறங்கி அங்க இருக்கிறோம். சீனாய் மலைக்கு முன்பதாக இருக்கிற ஒரு காட்சி. ஆண்டவர் அவர்களை சீனாய் மலைக்கு கொண்டு வந்து இப்ப அவருடைய கற்பனைகளை கொடுக்க போறாரு, 10 கட்டளைகளை கொடுக்க போறாரு. அதுக்கு முன்பதாக நம்ம போன வாரம் பார்த்தோம், முதல்ல அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு? கிருபையை ஞாபகப்படுத்துறாரு, மீட்பின் கிருபைன்னு ஒன்னு பார்த்தோம். நான் எகிப்தியருக்கு என்ன செய்து எப்படி உங்களை நான் மீட்டேன்றத நீங்க பாத்தீங்க, அதை ஞாபகப்படுத்துறார். அதை மறக்கவே கூடாது, மீட்பின் கிருபைய அப்படின்னு அதை ரிமைண்ட்ஸ் தம். அடுத்ததாக பாதுகாப்பின் கிருபைய ஞாபகப்படுத்துறார். உங்களை எப்படி அந்த வனாந்திரத்துல நான் ஒரு அழகான படம் கூட அவர் சொன்னார், ஒரு கழுகு தன் குஞ்ச அது ரெக்கையின் மேல செட்டையின் மேல சுமந்து வருகிறதை போல், போன வாரம் அது தெளிவா நம்ம படிச்சோம், சுமந்து வருகிறத போல நான் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறேன். மூன்றாவதாக பரிசுத்தமாக்குற கிருபைய பத்தி, நான் உங்களை கழுகு சுமந்து வந்து என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், ஐ பிராட் யுவர் செல்ஃப் டு மீ, என்னிடத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அது அழகா போன வாட்டி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. தன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன்ற ஒரு பாகம் வந்து அது தொடரப்போகுது. தன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு அவங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்ய போறார். உடன்படிக்கை, அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 19வது அதிகாரம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அநேக டைம்ல நம்ம பைபிள் முழுசா பைபிள் கதையை சொல்லும் போது, பைபிளை படிக்கும் போது, ஒரு ஒரு அதிகாரம் விட்டுட்டு ஒரு ஒரு வசனம் விட்டு நமக்கு பிடிச்சதா படிச்சுட்டு போனோம்னா அது நம்மளே தப்பாவே புரிஞ்சுக்குவோம், புரியுதுங்களா? அதனால ஒரு 19வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன புரியும் தெரியுமா? பைபிள் எப்படி நினைச்சுக்கோம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி வந்து அவங்க 10 கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சாதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். தேவனுக்கு முன்பதாக பழையப்பாடுல ஒரு மனுஷன் நீதிமானா நிக்கணும்னா 10 கட்டளையின்படி நடந்தா தான் நீதிமானா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் வந்துவிடும். வேதம் தெளிவாக சொல்லுது, நியாயப்பிரமாணம் ஒருத்தரையும் ரட்சிக்க முடியாது, ஒருத்தரையும் ரட்சிக்க முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முடியுமே தவிர நியாயப்பிரமாணம் யாரையுமே ரட்சிக்காது. ஆனா நிறைய போதகங்கள் எப்படி வருதுன்னா, பழையற்பாடுல ரட்சிக்கப்படணும்னா 10 கட்டளையின்படி நடக்கணும்ன்ற ஒரு தப்பான போதகம் இருக்கு. ஏன்னா இந்த 19வது அதிகாரத்தை சரியா புரிஞ்சுக்கல. 19வது அதிகாரத்துல அதுதான் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வந்து கிருப பவுண்டேஷன் போடுறாரு. நான் உங்களை மீட்டாச்சு, நான் உங்களை தெரிந்து கொண்டாச்சு, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறமா சுமந்து என்னிடத்துல உங்களை கொண்டு வந்தாச்சு, நான் உங்களுக்கு கிருப கொடுத்திருக்கேன், மீட்டிருக்கிறேன், அதுக்கு எனக்கு நன்றியாக நீங்க என்னுடைய கட்டளைகளை கீழ்படியணும். அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்டையும் கேட்கறது. அது அப்படித்தான் நம்ம பாக்குறோம். அதுக்குதான் அந்த பவுண்டேஷன் போடுற மாதிரி. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியங்களை வேற நம்ம பார்த்தோம். நீங்க ஒரு என்னுடைய சம்பத்து, என்னுடைய ட்ரெஷர்ட் பொசிஷன், உலகமே எந்த இருந்தாலும் ரொம்ப நான் மதிக்கக்கூடியது உங்களை தான். நீங்க ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்க ஒரு பரிசுத்த தேசம் அப்படியெல்லாம் அவங்க சொல்றாரு. சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி சொல்றாரு. 5வது வசனத்துல போன வாட்டி நம்ம பார்த்தோம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இஃப் யூ ஒபே மை வேர்ட்ஸ், அப்படித்தான் வருது. ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி போடுறாரு. இல்ல கண்டிஷன் போட்டா தான் அவருடைய ஜனங்களா, இல்லைன்னா அவருடைய ஜனங்க இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி வருது. அப்படி அவர் சொல்லல. என்னன்னா பழையற்பாடுல அடிக்கடி வலியுறுத்தப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கீழ்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கீழ்படியாமை டிஸ்ஒபீடியன்ஸும் பாவமும் தண்டனையும் சாபத்தை கொண்டு வரும். சிம்பிள், அவ்வளவுதான். கீழ்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க எனக்கு கீழ்படியுங்க. ஆனா கீழ்படியாமை பாவம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கற மாதிரி, பாவத்தின்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். ஆனா ஒருபோதும் பாவமோ கீழ்படியாமையோ யாருக்குமே திருப்தி சந்தோஷம் கொடுத்ததில்லை. அழிஞ்சுதான் போவாங்களே தவிர ஜனங்க. ஆனா சந்தோஷமான பாக்கியமான வாழ்க்கை எப்படி கிடைக்க முடியும்? கீழ்ப்படிதல் மூலமா தான் வர முடியும். அதைத்தான் பைபிள்ல இருக்கிற முதல் 5 புக்கு, டோரா அப்படின்வாங்க, ஆதியாகமோ யாத்ராகமோ லேவியராகமோ என்னாகமோ உபாகமோ, 5 புக்கும் அடிக்கடி திருப்பி அடியா அடிச்சு சொல்றது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும் என்றால் If you want a blessed life, what is the secret? Obedience. கீழ்படி 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 ஜீவன் ஆசிர்வாதம், கீழ்படியாமை மரணம் சாபங்கள். பயங்கரமா வரப்போகுது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அது திருப்பி திருப்பி வலியுறுத்துறத நம்ம பார்க்க முடியும். கீழ்படி கீழ்படிதல். இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க 11 மாசம் இங்க இருக்க போறாங்க. ஏன் 11 மாசம்? அந்த 11 மாசம் ஆண்டவருடைய கட்டளைய வாங்கிறது மாத்திரம் இல்லாம, அதை ஆழமா தியானிச்சு அதில் தரித்திருந்து அவங்க இருதயங்கள் எழுதப்பட்ட மாதிரி அதுல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. 11 மந்த்ஸ், இப்போ ஒரு 2 மாசத்திலேயே வந்துட்டாங்க இந்த இஸ்ரவேல் சீனாய் மலைக்கு. ஆனா இங்க 11 மந்த்ஸ் இருக்க போறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த 11 மந்த்ஸ் தான் 3 புக்கா வரப்போகுது. யாத்ராகமோ லேவியராகமோ என்னாகமோ வருதெல்லாம் இந்த 11 மந்த்ஸ்ல வந்தது தான். ஏன் இவ்வளவு நேரம்னா, அந்த இடத்துல தரித்திருந்து ஆண்டவருடைய கட்டளைகளை அவங்க நல்லா கிரகிச்சுக்கணும், நல்லா அவங்க இதயத்தில் எழுதின மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்மளும் இந்த இடத்துலயே இந்த அதிகாரமும் அடுத்த அதிகாரங்கள் சில வாரங்கள் நம்ம படிக்க போறோம். சரி, நம்ம இன்னைக்கு படிக்கிற இந்த படிச்ச பகுதியில 3 தலைப்புல இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது தலைப்பு வந்து ஒரு கவனன்ட் செரிமனி, அதாவது ஒரு உடன்படிக்கையின் உடன்படிக்கை செய்யறத நம்ம பார்க்க போறோம். தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யறத பார்க்க போறோம். அது முதலாவது தலைப்பு. ரெண்டாவது, உடன்படிக்கை செய்து முடித்த பிறகு தேவனை சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு சொல்றார். Preparation to meet God, தேவனை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம். மூன்றாவதாக, என்கவுண்டர் வித் காட் அப்படின்லாம், தேவனை சந்திப்பது. அவங்க சந்திக்க போறாங்க கடவுளை. அந்த மாதிரி அந்த 3 தலைப்புல பார்ப்போம். முதலாவது, அவங்க செய்யற உடன்படிக்கை, தேவன் அவர்களோடு செய்யற உடன்படிக்கை. 7-9 பார்த்தீங்கன்னா, தேவனோடு தேவன் வந்து தன்னுடைய ஜனங்களோடு மோசேவை மத்தியஸ்தரா வச்சு ஒரு உடன்படிக்கை செய்யறார். உடன்படிக்கை செய்து அதை ஒரு கன்ஃபார்ம் பண்றார், உறுதிப்படுத்துறார். அதை நம்ம பார்க்க போறோம். படிங்க 7வது வசனம்.
மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான்.
கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம், எந்த வார்த்தைகள்? நம்ம போன வாரம் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் சொன்ன இந்த மாதிரி உங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்க, இந்த மாதிரி செஞ்சிருக்கன்றதெல்லாம் லேட் பிஃபோர் தெம்னு வருது. அதாவது அவங்க முன்னாடி அவரு வைக்கிறார், வச்சுட்டு பாருங்க, அவங்க மனசாட்சி உறுத்தும்படி வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு, நீங்க எங்க இருந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, எகிப்தியர்கள் அடிமைத்தனமா எப்படி இருந்தீங்க, எப்படி கர்த்தர் உங்களை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு, கழுகுத்தன் குஞ்ச சுமக்கிற மாதிரி சுமந்து வந்தாரு, உங்களை இங்க எடுத்து கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, அத உங்களை ஆசாரிய ஜனமா ராஜரீக கூட்டமா அவர் மாத்தி இருக்கிறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். நீங்க எங்க இருந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், உங்களை எங்களையே நீங்க கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் அவங்களை போர்ஸ் எல்லாம் பண்ணல, புரியுதுங்களா? நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படி உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணணும்னு விரும்புறாரு, நீங்க முடிவு பண்ணுங்க. யோசுவா கேட்ட மாதிரி நீங்க கர்த்தரை சேவிப்பீர்களா, இன்னைக்கு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மோசே அங்க முன்னாடி வைக்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு பதிலாக அடுத்த வசனம்,
அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள்.
அவங்க அந்த உடன்படிக்கை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதான் நம்ம பாக்குறோம், உடன்படிக்கை நடக்கிறத பாக்குறோம். அவங்க என்ன மாதிரி சொல்றாங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ நாங்க செய்யறோம் அப்படின்னு. ஆனா நமக்கு ஒண்ணு யோசனை வரலாம், இன்னும் யாத்திராவும் 20வது அதிகாரமே வரலையே, இன்னும் அவருடைய கட்டளையெல்லாம் வரலையே, அதுக்குள்ள இவங்க எப்படி சொல்ல முடியும் நாங்க என்னென்ன செய்யறோம் அப்படின்னா, அதுதான் நம்ம பாக்குறோம். அவங்க ஒரு விசுவாசத்துல அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்றாங்க. அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை பார்த்து, ஆசீர்வாதங்களை பார்த்து, ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் அழைச்சிருக்கிறாரு பார்த்து, இவர் தான் எங்க தெய்வம், இவர் இன்னுமே என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், இவர் இன்னுமே என்ன கட்டளை கொடுத்தாலும் நாங்க கேட்போம் அப்படின்ற ஒரு ஒரு விசுவாசத்துல ஆண்டவரை நாங்க நம்புகிறோம், இவர் தான் எங்க தேவன் அப்படின்னு அந்த உடன்படிக்கையில அவங்க கீழ்படுகிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கொண்டு அவங்க கீழ்படுகிறதா நம்ம பார்க்கலாம். அந்த உடன்படிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து படிங்க.
ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான்.
சரி, நீங்க இந்த ஒண்ணு யோசிக்கலாம், தேவன் மோசேக்கு சொன்னதை வந்து மோசே ஜனங்க கிட்ட அறிவிக்கிறார். அதை அறிவிக்கலாம், ஏன்னா தேவன் வந்து வெறும் மோசை கிட்ட பேசினாரு, ஜனங்க கிட்ட பேசல. ஆனா ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், ஏன் போய் ஜனங்க சொன்னது போய் திருப்பி மோசை கடவுள்கிட்ட சொல்லணும்? கடவுள் தெரியாதா அவங்க என்ன சொல்லி இருப்பாங்கன்னு பாருங்களேன். அவர் அறிவித்தாருன்னு வருது இல்லையா, அவங்களுக்கு தெரியாது கடவுள் என்ன, அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு கடவுள் அவருக்கு தான் தெரியுமே, அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே தெரியுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. ஏன் இப்படி போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு உடன்படிக்கை சடங்கு அங்க நடக்குது. ஒரு உடன்படிக்கைனா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சில பேருக்கு தெரியலன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உடன்படிக்கைனா ஒரு அக்ரிமெண்ட் நம்ம பண்றோம் இல்லைங்களா, அக்ரிமெண்ட், நம்ம லீஸ் அக்ரிமெண்ட் பண்றோம், இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு அக்ரிமெண்ட் பண்றோம், அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த உடன்படிக்கை எப்படி செய்வாங்கன்னா, ஒரு பார்ட்டி வந்து அவங்களுடைய பிரதிநிதியை அனுப்புவாங்க மத்த பார்ட்டி கிட்ட, இங்க பாரு இதெல்லாம் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் உனக்கு கிடைக்கிற நன்மைகள், இதெல்லாம் நான் பண்ற ப்ராமிசஸ், இதெல்லாம் நீ ஏத்துக்கணும்னா ஓகே சொல்லு அப்படின்னு ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி ஒத்துக்கிட்டு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்க அனுப்புவாங்க, நாங்க இதுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணப்படும். அதுதான் பழைய காலத்துல நடக்கிறது. அதை இங்க நடக்கிறதா நம்ம பாக்கிறோம், அதை இங்க நடக்கிறதா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நடுவுல நிக்கிறது யாரு? மோசே நிக்கிற. அதுதான் ஒரு உடன்படிக்கை செருமனி நடக்கிறத ரெண்டு இதை பாக்குறோம் நம்ம. இந்த ஜனங்களை ஒத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கையில அவங்க ஈடுபடுறத நம்ம பாக்குறோம். இது வந்து வெறும் அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவன் வந்து ரொம்ப பெரியவர், நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரியவர், நம்ம ரொம்ப சின்னவங்க அவருக்கு முன்னாடி பொருட்டே இல்ல. அப்பேற்பட்ட அது மாத்திரம் இல்லாம ஒரு பரிசுத்தரு, நம்ம ரொம்ப பாவிங்க. அந்த மாதிரி தேவன் வந்து நம்ம கிட்ட எந்த விதமான கனெக்ஷனோ உறவோ வச்சுக்கொள்ளோம்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை தான். நம்ம ஏற்கனவே இதை பத்தி படிச்சிருக்கிறோம். ஒரு உடன்படிக்கை இல்லைன்னா ஆண்டவர் எந்த விதத்திலையும் நம்ம நம்ம கிட்ட செயல்படவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர், நம்ம அவ்வளவு சிறிய சிறிய மக்கள். ஆகவே நம்ம என்ன பார்க்கணும்னா புதிய ஏற்பாட்டிலையும் இது ரொம்ப முக்கியமா போட்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஒரு கூட்டத்துக்குடியோ ஒரு மனுஷனுக்குடியோ ஒரு அர்த்தமுள்ள உடன்படிக்கைய அர்த்தமுள்ள உறவை தேவன் வச்சிருக்கணும்னா அது உடன்படிக்கையின் மூலமா தான் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? உடன்படிக்கை இல்லாம தேவன் யாருக்கிட்டையும் சம்பந்தப்படுறதே இல்லை. இந்த இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த ஜனங்க வந்து தாங்களா அந்த உடன்படிக்கையை அரவணைத்துக் கொள்றத பாக்குறோம். அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, இந்த உடன்படிக்கையில் நாங்க சம்பந்தப்பட போறோம், ரெஸ்பாண்ட் பண்றாங்க. தேவன் என்னதான் சொல்றாரோ அதை நாங்க செயல்பட போறோம் அப்படின்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடுல நான் ஆண்டவரை நம்புறேன், நான் பைபிளை நம்புறேன், நான் சபைக்கு போறேன், நான் இயேசுவை நம்பி இயேசுவனுக்காக செத்துருக்கிறாரு நான் நம்புறேன், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கு, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள உறவு இருக்குன்னா அது எதன் மூலமா தான் மாத்திரம் ஏற்பட முடியும் தெரியுமா? உடன்படிக்கை. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கா? அதுதான் நம்ம கேட்கணும். உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கா? அந்த உடன்படிக்கையின் உறவின்படி நீங்க வாழ்கிறீர்களா? அப்பதாங்க அர்த்தம் இருக்கிறது. இல்லன்னா உடன்படிக்கை இல்லாம ஆண்டவர் யாருக்கிட்டையும் செயல்படுறதுல உறவும் வச்சுக்கிறது இல்ல. அதை நம்ம பார்க்கலாம். என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்லி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறோமா? நீ கவனிங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களே கிருபையின் கொடுக்கிற அந்த உடன்படிக்கைய அவங்க பதிலுக்காக ஆண்டவர் வெயிட் பண்றார். சரி, நான் பண்ணிட்டேன், இந்த உடன்படிக்கை எடுத்துட்டு போய் குடுன்ல, அவங்க என்ன சொல்றாங்க அந்த பதில வெயிட் பண்றாரு. அதை வந்து எடுத்துட்டு வந்து மோசே சொன்ன பிறகு அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ப்ரொசீட் பண்றார். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க அந்த உடன்படிக்கைய விசுவாசத்துல ஏற்றுக்கொண்டபடி, அந்த விசுவாசத்துல அவங்க ஏற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா, அந்த விசுவாசத்தின் மூலமா தான் அவங்க கீழ்படிய போறாங்க. விசுவாசத்தின் மூலமா தான் கீழ்படிதல் வரப்போகுதுன்னு நம்ம பாக்குறோம். அதே தாங்க புலி ஏற்பாடுல நமக்கு முக்கியமான ஒரு பாடம். நம்ம வந்து வார வாரம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம் இல்லைங்களா, வார வாரம் வரீங்க, சாமன கேக்குறீங்க, ஆண்டவருடைய அதிசயமான வாக்கு தத்தங்கள் பிராமிசஸ் எல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணி சொல்றதையும் கேக்குறீங்க. ஆனா அத வந்து ஒரு உடன்படிக்கையின் உறவுல உங்க பர்சனலா அதை ஆக்கிக்கல, அதை ஜீரணிக்கலன்னா அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நல்லா இருந்துச்சு கதை இன்னைக்கு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோசஸ் கதை, யாக்கோபு கதை நம்ம கேட்டுட்டே போயிருவோமே தவிர ஒருபோத நம்ம வாழ்க்கையில அது பயன்படாது. நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் என் வார்த்தையில நான் போட்டிருக்கிறேன், நீ என்ன பண்ண போற? என்ன ஆண்டவரை நான் நம்புறேன், இந்த ப்ராமிசஸ் எல்லாம் நான் நம்புறேன், நம்பி ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்ற ரெஸ்பான்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி காண்டி ஒரு பதில் இல்லாம சும்மா ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம, அதனால ஆண்டவர் பழையற்பாடுல ரொம்ப கடிந்து கொள்றாரு. நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்ப கடிந்து கொள்றத நம்ம பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி மோசஸ் வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்த மாதிரி நம்மளையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம உடன்படிக்கையை பத்தி எவ்வளவு சீரியஸா இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள நம்ம சேர்ந்தவங்க எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? அவங்களை மீட்ட மாதிரி அதை விட விசேஷமான விதத்துல நம்மள ஆண்டவர் மீட்டிருக்கிறார். மீட்டு அவருக்கு காத்து வந்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதை கேட்ட மாதிரி நம்ம பார்க்கணும். அதுமா அவங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், அவங்கள ஒரு பரிசுத்த ஜாதியாக ஒரு தேசமாக நான் உங்களை மாத்திருக்கிறேன் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? எனக்கு நீங்க கீழ்படுவீங்களா? அதான் கேட்கிறது. இந்த உடன்படிக்கையில சம்பந்தப்பட்டவர்களே, அந்த உடன்படிக்கையை பத்தி எவ்வளவு சீரியஸா நீங்க இருக்கிறீங்க? எனக்கு நீங்க கீழ்படுவீங்களா? நம்ம ஒரு பாட்டு பாட போறோம் இன்னைக்கு. அந்த பாட்டுல எப்படி வருது பாருங்களேன், 417. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கேள்வியதான் உடன்படிக்கை. என் கேள்வி அது, நீயும் சேவிப்பியா? ஆண்டவர் என்ன மாதிரி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறார். நீ எங்க இருந்த என்னன்னெல்லாம் ஆண்டவருக்கு பாட்டிலேயே வந்து பாருங்க, அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார், மாபெரும் அடையாளங்கள் செய்திட்டார், கர்த்தரை சேவிப்பாயா? நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. ரொம்ப காதல கேட்டுட்டு கேட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேற இஸ் ஆர் ரெஸ்பான்ஸ்? அதான் ஆண்டவர் கேட்கறது. இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் கர்த்தர் சொன்னதையெல்லாம் கேட்போம். அந்த மாதிரி பதில ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்க இந்த உடன்படிக்கையில. அடுத்தது பாருங்களேன், நம் பாதையில் காப்பாற்றிய கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசை யாவை கண்டு, அவர் செய்த நன்மைகளை எல்லாத்தையும் கண்டு, பேசாம இருப்பியா? இல்ல, நன்றியா சேவிப்பாயா? மூணாவது கவி பாருங்க, நன்மை நன்மையினால் நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், என்ன பண்ணணும்? கீழ்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்படிதல் இருக்கிறதா? அத்தாங்க ஆண்டவர் கேட்கிறார். மோசே வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் அந்த ஜனங்களுக்கு அறிவிச்சு அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கீழ்ப்படிதல். அதே தான் ஆண்டவர் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதல். ஆண்டவரை சேவிப்பாயா? என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, உங்க மனசுல நீங்க சொல்லிக்கலாம். ஆண்டவர் உங்க பதில எதிர்பார்க்கிறார். சத்தம் போட்டு எல்லாரும் ஒரே சத்தமா அவங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. நம்ம கிட்ட அந்த பதில் இருக்கா, அந்த உடன்படிக்கையில? சரி, அடுத்ததாக அந்த உடன்படிக்கை செரமனி முடிஞ்சு நம்ம பாக்குறோம். அடுத்ததாக ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன செய்யறதா நம்ம பாக்குறோம்னா, அடுத்தபடி ஆண்டவர் அவங்கள சந்திப்பதா சொல்றார். நான் அவங்களை வந்து மீட் பண்ண போறேன். நான் அவங்களுக்கு மீட் பண்ணுவதற்கு முன்பதாக சில ஆயத்தமான காரியங்களை அவங்களுக்கு சொல்றார். நீங்க ப்ரிப்பேர் ஆகும், பி ப்ரிப்பேர் டு மீட் மீ. என்னென்ன சொல்றாரு அவங்களுக்கு ஆயத்தமாக அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்களை ஆயத்தம் பண்ணுவதற்கு அவர் சொல்றாரு சில வசனங்கள் அப்படிங்களா. தொடர்ந்து
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார்.
நான் கார்மேகத்தில் வரப்போகிறேன். ஏன் வரப்போறேன்? வர்றதுனுடைய நோக்கம் என்ன?
உன்னிடத்திற்கு வருவேன் என்றார்.
இல்ல, அதே அதே வசனத்துல அவர் சொல்றாரு எதுக்கு வர அப்படின்னா, படிங்க, ஜனங்கள் என்றென்றைக்கும் உன்னை விசுவாசிக்கும்படி, உன்னை விசுவாசிக்கும்படி. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை விசுவாசிச்சதே இல்லை இல்லைங்களா. எப்ப பாரு மோசேக்கு கீழ்ப்படிந்ததே இல்லை, எப்ப பாரு சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அதை மாத்தும்படிக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப வரப்போற சீன்ல மோசேவை முழுசா அவங்க நம்ப போறாங்க. இன்னுமே மோசே தான் நடமாடுற ஒரு வேதம் மாதிரி, மோசே சொன்னதெல்லாம் தேவன் சொன்ன மாதிரி அவங்க நம்பணும். அதை செய்வதற்கு நான் வரப்போகிறேன் அப்படின்றாரு. அவர் எப்படி வரப்போறாரு? கார் மேகத்துல. ஆண்டவர் வந்து மேகத்துல வர்றது புதிய ஏற்பாடுலயும் பழைய ஏற்பாடுலயும் போட்டிருக்கிற ஒரு காரியம். அவர் வந்து எந்த வித ஒரு அடையாளமா வரப்போறது இல்ல, ஒரு உருவமா வரப்போறது இல்ல, ஆனா மேகத்துல வரப்போறாரு. அது எந்த விதத்துல வரப்போறாருன்னா, அவங்க பார்க்க போறாங்க, எந்த உருவத்தையும் பார்க்க போறது இல்ல, ஆனா அது ஆண்டவரே பார்த்த மாதிரி அவங்களுக்கு அந்த உணர்வு, மெய்யாகவே ஆண்டவர் அங்க வந்திருக்கிறாருன்ற ஒரு உணர்வு ஏற்படும்படிக்கு அவர் வரப்போறார். ஆனா அவங்க எந்த உருவத்தையும் பார்க்க போறது இல்ல. பாருங்களேன், உருவத்தை பார்த்திருந்தாங்கன்னா போச்சு, அதுவே வச்சு விக்கிற ஆராதனமா பண்ணிருவாங்க. அதனால எந்த உருவமா அவர் வரப்போறது இல்ல, மேக கார்மேகமா வரப்போறாரு. ஆண்டவர் தான் வந்திருக்கிறாருன்ற உறுதி அவங்களுக்கு அளிக்கும்படிக்கு வரப்போறாரு. சரி, அதான் நான் பார்க்க போறோம். ஏன்னா அவர் வரப்போற மகிமை வந்து ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. அதுக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவர் சொல்றாரு. தொடர்ந்து படிங்க.
ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளில் மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள்.
சரி, தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தம், பிரிப்பரேஷன் டு மீட் காட் தான் பார்த்துட்டு வரோம். மூணு காரியங்களை அவர் சொல்ல போறாரு. நம்ம ஆண்டவரை சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சுக்கு வரும்போது நம்ம எப்படி ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவர் நம்மளோடு பேசணும், ஆண்டவர் நமக்கு மத்தியில் வந்து பிளஸ் பண்ணணும் நம்மள நம்ம விரும்புறோம் இல்லைங்களா, அதான் நமக்கு வரும். அப்படி வரும்போது நம்ம எந்த விதமான ஆயத்தத்தோடு வருகிறோம் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த விதமான ஆயத்தத்தோடு வருகிறோம், அந்த ஆயத்தத்துக்கு நமக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணணும்ன்ற ஒரு உணர்வு மாத்திரம் இல்ல, எப்படி வரணும்னு இந்த காரியங்கள் சொல்றத நம்ம பார்க்கலாம். இதுல நான் வரப்போகிறேன், நான் வரும்போது எப்படி நீங்க ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, முதலாவது என்ன அவர் சொல்றாருன்னா, அவங்களை பரிசுத்தப்படுத்து, கன்சிக்ரேட் தம், பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தப்படுத்துனா அவங்களை செப்பரேட்டா வெய்யின்னு அர்த்தம். அதுக்கு அடிப்படை அர்த்தம் அவங்களை தனியா வெய். தனியா வெய்னா என்ன அர்த்தம், உலக பிரகாரமான சிந்தனைகளோ உலக பிரகாரமான காரியங்களோ இல்லாம கடவுளை மாத்திரம் சிந்திக்கிற மாதிரி, கடவுளுடைய காரியங்களே கவனமா இருக்கும்படிக்கு அவங்களை பரிசுத்தப்படுத்து. அதான் சொல்றாரு, அவங்களை பரிசுத்தப்படுத்து. என்னுடைய சேவை ஜபம் தியானம் ஆண்டவரை தேடுற சிந்தனையில மாத்திரம் அவங்க இருக்கும்படிக்கு அவங்கள ஆயத்தப்படுத்து அப்படின்னு நம்ம சொல்றது அங்க பாக்கலாம். எப்படி ஆண்டவரே அவங்களை பரிசுத்தப்படுத்துறதுன்னா, மூணு காரியத்தை அதுல சொல்றாரு. இந்த மூணு காரியம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல வாழும்போது நிறைய டைம்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசா போயிடுது. நம்மளுக்கு இன்னைக்கு காலில் ஜபத்துல பார்த்த மாதிரி இந்த உலகம் ரொம்ப பெருசா போயிடுது. இந்த உலக கவலைகள் ரொம்ப பெருசா போயிடுது. அதுலயே நம்ம அந்த உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், எதிர்கால கவலைகள் இதுலாம் நம்ம முழுகும் போது ஒரு விதமான ஆவிக்குரிய மயக்கத்தில் நாம் போய்விடுகிறோம். புரியுதுங்களா? ஆண்டவர் ரொம்ப முக்கியமா தெரியறதில்ல, நம்ம ஆத்மா ரொம்ப முக்கியமா தெரியறதில்ல, நித்திய ஆத்மா ரொம்ப அவசியமா தெரியறதில்ல. அந்த மாதிரி ஒரு மயக்கத்துல போயிடும் போது, அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு படால் படால் அடிச்சு, மயக்கத்துல இருக்கிறவங்கள அடிக்குவாங்க இல்லைங்களா, அடிச்சு தண்ணி தெளிச்சு எழுப்புற மாதிரி இந்த மூணு காரியங்கள் நமக்கு இருக்கிறது ஆயத்தமா செய்யறதுக்கு. இஸ்ரவேல் ஜனங்க தான் ஒரு மாதிரி மந்தமா, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு உணர்வு இல்லாம இருக்கிறது. அந்த மந்தத்துல இருந்து எழுப்பும்படிக்கு மூணு காரியங்களை ஆண்டவர் அங்க சொல்றார். என்னன்னு சொல்றத பார்ப்போம். முதலாவது அவர்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து, வஸ்திரங்களை தோய்த்து. ஆண்டவர் துணியை பத்தியா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு, துணியை கிளீனா போட்டு வரட்டும் அப்படின்னு இல்ல, ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து வனாந்திரத்துல இருக்கிறவங்க, ஒரு பெரிய நம்மள மாதிரி நிறைய துணியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் துணி தான் இருக்கும், அந்த வனாந்திரத்துல அழுக்கா இருந்திருக்கும் அந்த மண்ணு கின்னு, அதெல்லாம் கிளீன் பண்றதா ஒரு அடையாளமா சொல்றாரு. அதை கிளீன் பண்ணும் போது அவங்க ஆத்மாவை கிளீன் பண்ணிக்கணும். அதுல தான் ஆண்டவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறார். ஒரு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு ஒரு சரீர பிரகாரமான அடையாளம் அதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா தேவன் பரிசுத்தர், அவர் ரொம்ப ஹோலி, ரொம்ப சுத்தம். மனுஷருங்க பாவிங்க, அவர் ரொம்ப பாவிங்க, ரொம்ப அழுக்கானவங்க. இந்த தேவனை சந்திக்கும் போது அவங்க சுத்தமா வரணும், ஹோலியா வரணும்ன்றதுக்காக ஒரு அடையாளமாக அவர் சொல்றார், எந்த விதமான பாவ கரைகளும் பாவ கரைகளும் இல்லாதபடிக்கு தங்க ஆத்மாக்களை சுத்தப்படுத்திக்கணும். மனம் திரும்புதல் மூலமா தங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். முதலாவது ஆண்டவரை நம்ம சந்திக்க வரும்போது, நம்ம ஞாயிற்றுக்கிழமையில வரோம் இல்லைங்களா, வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா சுத்தமா வரணும். அது ரொம்ப முக்கியம், சுத்தமா வரணும். வெறும் டிரெஸ்ல ஒண்டி சுத்தம் இல்ல, நம்ம ஆத்மா சுத்தமா இருக்கணும். எப்படி சுத்தமா இருக்கிறது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து ஆண்டு மனம் திரும்புதல் மூலமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளை சுத்திகரித்து கொண்டு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படி அப்படியே வரக்கூடாது. அதுதான் ஒரு அடையாளமா நம்ம அவங்களுக்கு சொல்ற, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்க வரணும். ஏன்னா நம்ம பெரிய ஆளுங்களை பார்க்க போகும்போது யாராவது ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போறோம், நீங்க எப்படி போவீங்க? ஒரு பழைய துணியை போட்டுட்டு கொஞ்சம் கூட ஐரன் பண்ணாம கசங்கி அது எவ்வளவு கசக்க முடியுமோ கசக்க அப்படியே போட்டு இன்டர்வியூக்கு போவோம். இல்ல தூங்கி எந்திரிச்சுட்டு அப்படியே இன்டர்வியூக்கு போவோம். எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணமோ பண்ணிட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? நீட்டா ட்ரெஸ் பண்ணி பெஸ்ட் ட்ரெஸ் போட்டு போற மாதிரி. ஆனா வென் யூ கம் டு மீட் காட், சபைக்கு வரும்போது ஆண்டவரை மீட் பண்றதுக்கு வரவங்க எப்படிங்க வர்றது? நம்ம வெறும் ட்ரெஸ்ல மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது, சுத்தமா நம்ம வரணும். கடவுள் நம்மளோடு பேசணும், ஆண்டவரை நம்ம சந்திக்கணும், பார்க்கணும்னா we have to come clean to God. அதை நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம சாதாரணமாவே எடுத்துக்க கூடாதுங்க, ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். இப்படி பழையற்பாடுல செய்யாத போது அவங்களை அடியா அடிச்சிருக்கிறார். பழையற்பாடுல இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறார், ஏன் ஆலயத்துக்குள்ள உங்க காலங்களை அசுத்தமான காலங்களை வச்சு ஆலயத்துக்குள்ள வரீங்க, உங்களை யார் வரணும்னு கேட்டது? இப்படியே கேட்கிறார். ஆயத்தம் இல்லாம அசுத்தமா ஒரு சிந்தனை இல்லாம ஏன் ஆலயத்துக்குள்ள வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்காக அவங்களை தண்டிச்சும் இருக்கிறார், நமக்கும் தண்டிப்பார். போன வாரம் நம்ம பார்க்கல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் தன்னைத்தானே நிதானித்து பார்க்காத பண்ணுகிறவன் தனக்குத்தானே, அதெல்லாம் பழையற்பாடாது, ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியும். ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது, இட்ஸ் அ சீரியஸ் பிசினஸ். நம்ம அடுத்தது பார்க்க போறோம், ரொம்ப சீரியஸ் பிசினஸ். சுத்தமா வரணும், சுத்தமா வரணும். ஒரே வசனம் படிப்போம், எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:22.
துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் தழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம்.
ஆண்டவர்கிட்ட வரணும்னா துர்மனசாட்சி நீங்கி சுத்த மனசாட்சியோடு, மனம் திரும்பின நொறுங்குண்ட இருதயத்தோடு, பாவத்தை வெறுத்து மனம் திரும்பி தான் ஆண்டவர்கிட்ட சுத்தமா வரணுமே தவிர அசுத்தமா ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஆண்டவர் நம்மளோடு பேசணும்னா இப்படித்தான் வரணும். முதலாவது அவங்களுக்கு அதை சொல்ற, ரெண்டாவதாக என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அடுத்ததாக என்ன சொல்றாரு? இல்ல இதுல யாத்திரா ஆமத்துல முதலாவது உங்க துணிகளை கழுவுன்றாரு, ஒரு அடையாளமா சொல்ற, துணிகளை கழுவி ஆயத்தமா இருங்க. ரெண்டாவது மூன்றாவது பி ரெடி, பி ரெடி. ரெண்டாவதாக அவங்க சொல்ற, அவருக்கு சொல்றது ஆயத்தமாக வாங்க, ஆயத்தமாக வாங்க. நம்ம வரமா தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆயத்தமாக எப்படி ஆண்டவர்கிட்ட வர்றது? சாட்டர்டே நைட்டு 2 மணி 3 மணி இல்ல 12 மணிக்கு தூங்க வேண்டியது, தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு தூக்கத்தோடு எந்திரிச்சு கரெக்டா 8:09 to 8:30 எந்திரிச்சு ஒரு 10 இட்லிய சாப்பிட்டு வந்து நம்ம ஆராதனையில உட்கார்ந்தோம்னா அது ஆயத்தமா வருது. யோசிச்சு பாருங்க, ஆயத்தம் ஆண்டவர் வரப்போறார், ஆண்டவர் உங்ககிட்ட பேச போறார், ஆண்டவரை நீங்க பார்க்க போறீங்கன்னா ஆயத்தமா வாங்க. அசிங்கமா வராதிங்க ஆண்டவர் கிட்ட, அசிங்கமா துணியோடு வராது. ரெண்டாவது ஆயத்தமா வாங்க. உங்க மனதையும் உங்க இருதயத்தையும் உங்க சரீரத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஆயத்தமா வாங்க. உங்களுடைய செதறுகிற சிந்தனைகள் நமக்கு எவ்வளவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்தி. உலக கவலைகள் நம்மளை எவ்வளவு வந்து வாட்டுது, அடிக்கடி நம்மளை வாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தமாக்குறது உலக கவலைகள் தான். அது உடனே வருதா நமக்கு அடையோ, அதை பத்தி நம்ம இன்னைக்கு யோசிக்க கூடாது. உலக கவலைகள்லாம் நம்ம இன்னைக்கு யோசிக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சந்திக்க போறோம், அதை அடக்க பார்க்கணும். காலையில இருந்து வருது நமக்கு அடிக்கடி இல்லைங்களா, நைட்டு தூங்கும் போதும் வரும், காலையில எந்திரிச்ச உடனே உலக கவலைகள் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையை லைஃபே அணைக்கிற மாதிரி அது வரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஆயத்தமாக ரெடியா வாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம உங்க மனத ஒரு தியானத்தோடு ஒரு ஒரு ஜபத்தோடு ஒரு உற்சாக ஒரு டல்லா வரக்கூடாது. நம்ம ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்றதை உணர்ந்து ஒரு ஆயத்தமாக ஆண்டவர்கிட்ட வரணும். அதுதான் அவர் சொல்றார், பி ரெடி. உலக கவலைகள், வேலை கவலைகள், நம்ம பிசினஸ் கவலை, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம வரக்கூடாது ஆண்டவர்கிட்ட. அதை வரும்போது அதை அடக்கணும். ஏன்னா ஆண்டவரை நம்ம சந்திக்க வரப்போறோம். எந்த அளவுக்கு தீவிரமா வரணும் அப்படின்னா, எந்த அளவுக்குங்க உலக காரியத்தை குறித்து நான் தீவிரமா இருக்கணும்னா, 15வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன், படிங்க.
அதன் ஜனங்களை நோக்கி, 3வது நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவி இடத்தில் சேராதிருங்கள் என்றான்.
பாருங்களேன், ஏன் மனைவி இடத்தில் சேராதிருங்கள்னா, ஏன் ரொம்ப பாவமாது, பாவம்ன்றதுக்கு இல்ல, ஆண்டவரை தேடுறதுல ஆண்டவர் என்னோடு பேசணும்ன்ற தாகத்துல தீவிரத்தில் எந்த அளவுக்கு தீவிரமா நீ இருக்கணும், அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட நீ வரும்போது. உலக பிரகாரமான எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உனக்கு இருக்கக்கூடாது. அழகான உறவு, மனைவி புருஷன் உறவு தப்பாவே பைபிள் சொல்றது இல்ல, ரொம்ப அருமையான உறவுன்னு சொல்லுது. அந்த உறவுலயும் நீ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத படிக்க உன்னை பாத்துக்க அப்படின்றார். அந்த அளவுக்கு தீவிரமா தாகமா மனதை ஆயத்தம் பண்ணிக்கிட்ட ஆண்டவர்கிட்ட வா பாருங்களேன், அந்த அளவுக்கு வரணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்றார். சரி, ரெண்டாவதாக ஆயத்தமாக உன் மனசை ரொம்ப தெளிவாக ஆயத்தமாக நீ வரணும். மூன்றாவதாக பார்ப்போம்,
3வது நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார்.
படிங்க, 12 படிங்க.
ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல்.
எச்சரிக்கையா வரணும். தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது முதலாவது நம்ம வஸ்திரங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு, அதாவது ஒரு ஆவிக்குரிய சுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ரெண்டாவது ரெடியாக, ஆண்டவர் நம்ம என்னோடு பேச போறார், ஆண்டவரோடு உறவாட போறேன், ஆண்டவரோடு சம்பந்தப்பட போறேன்ற ஒரு மனதோடு எந்த விதமான உலக பிரகாரமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வரணும். மூன்றாவதாக ரொம்ப எச்சரிக்கையா நீ வரணும், ரொம்ப எச்சரிக்கையா வரணும். உன்னுடைய நடக்கிறத கூட ஏதோ யோசிச்சுக்கிட்டு அங்க இங்க ஓடிக்கிட்டு அந்த மலையை தொட்டுக்கிட்டு ஒரு கேர்லெஸ்ஸா வரக்கூடாது, பயபக்தியோடு வரணும். அதுதான் சொல்றாரு, பயபக்தியோடு வராரு. ஏன்னா அப்படி வராம நீ போனா கடவுளுடைய பரிசுத்தம் உன்னை கொன்னு கூட போட்டிருக்கு, கொன்னு கூட போட்டு. ஏன்னா அந்த மலை கிட்ட வரக்கூடாது அப்படின்றார். ஏன் மலை கிட்ட வரக்கூடாதுன்னா, அந்த மலையே தேவனுடைய ஆலயமா மாறப்போகிறது, தேவனுடைய பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலமா மாறப்போகிறது. அந்த இடத்துக்கு நீ சாதாரணமா வரக்கூடாது. உன்னுடைய ஒரு அடியும் நீ யோசிச்சு வச்சு வைக்கணும், புரியுதுங்களா? உன் பிஹேவியர் ஒழுங்கா இருக்கணும். அந்த மாதிரி பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு நீ ஆலயத்துக்கு வா அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாருங்களேன், 12:13 அஜாக்கிரதையா வரவங்க பொடிங்க, அத
மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லறி உண்டு அல்லது ஊடுருவை எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது.
ஏன் இதை பண்றாரு? அதாவது அந்த மலையை யாராவது தொட்டுட்டாங்கன்னா போச்சு, ஒன்னா இல்ல தொட்டாச்சு, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கொல்லணும். எப்படி கொல்லணும் தெரியுமா? அவங்கள தொடக்கூட கூடாது. அவங்களை தொட்டா அவங்களுக்கு மத்த அவங்களுக்கு தீட்டுப்பட்டுற மாதிரி அவங்களை தொடக்கூட கூடாது. ஒன்னு தூரத்துல நின்று கல்லெறிஞ்சு சாவடிக்கணும், இல்லைன்னா தூரத்துல இருந்து அம்பு விட்டு அவங்களை கொல்லணும். அவங்களை தொடக்கூட கூடாது, அப்படி சாவடிக்கணும். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இது என்ன ஐடியா ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு தெரியுங்களா? அவர் ரொம்ப பரிசுத்தர்கள், நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பரிசுத்தர், ரொம்ப ஹோலி, நம்ம ரொம்ப பாவிகள். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர் அப்படின்னா, பரிசுத்தம் நிறைந்த அந்த பரலோகமே அவருடைய பரிசுத்தத்தை கண்டு வியந்து போகிற அளவுக்கு பரிசுத்தர். ஏன்னா அந்த பரிசு பரலோகத்திலேயே மகாபிரதான அந்த நான்கு ஜீவன்கள் செருபிம் செராபிமே அவங்க கண்களை மூடிக்கிறாங்க, காலை மூடிக்கிறாங்க, ஆண்டவரை பார்க்க முடியாம பரிசுத்தர் பரிசுத்தர்னு கத்துற அளவுக்கு அவர் பரிசுத்தரா இருக்கிறாருனா, அந்த பரிசுத்திலேயே அந்த பிரசனத்தில் இருக்கிற அக்கினி ஜுவாலையா அவங்களே எரியறாங்க. அப்படின்னும் போது அந்த தேவன்கிட்ட நம்ம வந்து விளையாட முடியாது. அவரு அவர்கிட்ட ரொம்ப அவர்கிட்ட நம்ம போய் பிசினஸ் செய்யறது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம ஏனோ தானோன்னு வந்துட்டு போக முடியாது. அழுக்கு துணிய போட்டுக்கிட்டு ஆயத்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு நான் வந்து சபைக்கு போவேன்னு அவர்கிட்ட போக முடியாது. நம்ம கொண்டு போட்டுருவார், அதான் போட்டிருக்கு, கொண்டு போட்டுருவார் பாருங்களேன். ஏன்னா அவரு பெரிய நம்ம அற்பமான சிருஷ்டிகள், அவர் நம்முடைய மகா பெரிய சிருஷ்டிகர்த்தா, அவர் நீதியான தேவன். ரொம்ப சீரியஸ்ங்க அவர்கிட்ட நம்ம சம்பந்தப்படுறது. ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து சபைகள்ல ஆண்டவரை குறித்த சீரியஸ்னஸே போயிருச்சு. ஆண்டவரை சீரியஸா பயபக்தியா பாக்குறதே இல்லை தெரியுங்களா? ரொம்ப கேஷுவல் ஆட்டிடியூட். எல்லாருக்குமே ஒரு கடவுளை பத்தி நினைச்சோம்னா, ஒரு ஜபம் பண்றதும் சரி, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி, ஒரு மனுஷன்கிட்ட கூட ஒழுங்கா பேசுவாங்க, ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி கேர்லெஸ், ஜபத்துல வேதத்தை படிக்கிறது கேர்லெஸ், சபையில கேர்லெஸ், பயபக்தின்றதே போயிருச்சு ஆண்டவர் மேல இருக்கிற பயபக்தி. அது ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. ஆண்டவர் ரொம்ப அதுக்காக தண்டிப்பான்னு இருக்கிறார். ரொம்ப ஆண்டவரை குறித்து சீரியஸா இருக்கணும். அவர் சொல்ல போறார் இன்னுமே, என்னுடைய கட்டளைகளை கீழ்படியாதவர்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் தண்டிக்கிற தேவனா இருக்கிறேன். என்கிட்ட நீங்க சீரியஸா இல்லாம இருக்க கூடாது, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. என்னன்னா, ஒரு பெரிய பிரச்சனை, புதிய ஏற்பாடு தப்பான விதத்துல புரிஞ்சுக்கிட்டு தப்பான எண்ணம் ஏற்படுது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு தாங்க. புதிய ஏற்பாடுல நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே சபைக்கு வரலாம், டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட கைய பிடிச்சிட்டு ஆண்டவர் கூட டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மாறி போச்சு. அப்படி இல்ல தெரியுங்களா, புதிய ஏற்பாடுல அதை விட சீரியஸ் புதிய ஏற்பாடுல போட்டிருக்கு. ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 12:18 பாருங்களேன்.
நன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும், மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும், எக்கால முழக்கத்தினத்திற்கும், வார்த்தைகளுடைய சந்ததியினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள்.
அந்த மாதிரி அந்தகாரம் இருள் அங்க வந்து நீங்க சேரல. ஏன்? அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க வந்து சேர்ந்திருக்கிற இடம் வந்து ரொம்ப லகுவான இடம், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு வருது. அடுத்த வசனம் என்ன வருது? அப்படி இல்ல, எப்படி வந்திருக்கீங்க?
ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எகியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ
பாருங்களேன், நம்ம எங்க வந்திருக்கிறோம்? அந்த மாதிரி நம்ம போகல, சீனாய் மலை அந்த பயங்கரம் இல்ல, எங்க வந்திருக்கிறோம்?
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், 1,000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரண அராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
நீங்க அங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி சீனாய் மலைகிட்ட போகல, சியோன் மலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த சியோன் மலையில ஜீவனுள்ள தேவனுடைய நகரம்னு போட்டிருக்கு. ஜீவனுள்ள தேவன் கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதை விட ரொம்ப பரிசுத்தமான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்றார். அதை விட ரொம்ப கேர்ல கீழான இடத்துக்குன்னு சொல்ல வரல, நீங்க கேஷுவலா இருக்கலன்னு சொல்ல வரல. ஆயிரம் ஆயிரம் என்ன போட்டிருக்கு, பதினாயிரம் தேவ தூதர்கள் இடத்துக்கும். ஒரு தேவ தூதனை பார்த்தாவே புதிய ஏற்பாடுல என்ன நடக்கும் தெரியுமா, பயத்துல மயக்கணிச்சு கீழே விழுந்துருவாங்க. தெரியுதுங்களா எவ்வளவு பவர்ஃபுல் பீங் அவங்க எல்லாம். அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கிட்ட வந்திருக்கிறோம்னா அது கேர்லெஸ்ஸான இடமா, யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் நீதிபதி, த ஜட்ஜ் ஆஃப் ஆல், எல்லா பரிசுத்தவான்கள் பூரணப்படுத்தப்பட்ட இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு, நீங்க கேஷுவலா இருக்கலான்றாரா? அதை விட பயபக்தியோடு நீங்க வரணும்னு தாங்க அர்த்தம். படிங்களா அந்த வசனம் பாருங்க, 25ல் என்ன போட்டிருக்கு. ஆகவே
பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
எச்சரிக்கையாயிருங்க. அப்புறம்
ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்?
என்ன ஒரு வார்னிங் பாருங்களேன். அவர் பூமியில வந்து பேசினதற்கே அந்த ஜனங்க கேட்காம போது பயங்கரமா விட்டாரு. உங்களுக்கு பரலோகத்திலிருந்தே தேவன் உங்களோடு புதிய ஏற்பாடுல பேசும் போது, அந்த சியோன் மலைக்கே உங்களை அழைத்திருக்கும் போது, நீங்க தண்டனைக்கு எப்படி தப்பாம இருக்கலாம் கேக்குறாரு. 28 படிங்க.
அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி. சரி, தேவனை சந்திக்கணும்னு நம்ம வரும்போது முதலாவது சுத்த இருதயத்தோடு ஆத்மாவோடு, அது வஸ்திரமா சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது ஆயத்தத்தோடு வரணும். மூன்றாவதாக கொஞ்சம் கூட கேஷுவல் ஆட்டிடியூடே நமக்கு இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப பயங்கரம் ஆண்டவர் தண்டிப்பார். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பயங்கரம். ஏன்னா பயத்தோடு பக்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனைன்னு வருது இல்லீங்களா. அப்படி வருகிற நம்ம வந்து செய்கிற ஆராதனையை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், பயத்தோடு பக்தியோடு. ஏன்னா பழைய ஏற்பாடுல வந்த மாதிரி இல்ல, அதை விட உயர்ந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்கள், இப்ப ஜீவனுள்ள தேவனிடத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வரணும். பயத்தோடு பக்தியோடு நம்ம வரணும். நம்ம ஒருபோதும் கேஷுவலா வரக்கூடாது. அங்கேயே ரெண்டு மூன்றாம் தலைமுறை வரைக்கும் உங்களை தண்டிப்பேனா இங்க சும்மா விட்டுருவாரா? ஒரு கேஷுவலா ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு மத்த காரியங்கள் உலக காரியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். டைம் இருந்தா ஆண்டவர் கொடுப்ப, டைம் இருந்தா ஆண்டவர்கிட்ட செய்வேன்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. இது மூணு ஆயத்தமா சொல்றாரு அவங்களுக்கு. இது மூணு விதமாக யோசிச்சு பாருங்களேன். முதலாவது கிளீனா வாங்க, ரெண்டாவது ஆயத்தத்தோடு மனதை ரெடி பண்ணிட்டு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத வாங்க, மூன்றாவதாக பயபக்தியோடு எச்சரிக்கையோடு, பயபக்தியோடு ரொம்ப பயத்தோடு வரணும். யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் நம்ம எல்லாரும் அப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா அந்த ஆராதனை எப்படி இருக்க முடியும்? அந்த அளவுக்கு தீவிரமா நம்ம ஆராதனைக்கு வந்தோம்னா யோசிச்சு பாருங்க, ஏங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்து பேச மாட்டாரு? ஏங்க வல்லமையா ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது? நிச்சயமா பார்க்க முடியும். சரி, எப்படி ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக ஆண்டவருடைய சந்திப்பை பார்ப்போம். 16வது வசனத்திலிருந்து படிங்க.
மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று.
மூன்றாவது நாள் காலையில ஒரு நாளா இருந்திருக்கும், பயங்கரமான அவனால மறக்க முடியாத ஒரு நாளா இருந்திருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் ஹிஸ்டரியில அந்த மாதிரி நடக்காத ஒரு நாள். என்ன நடக்குதுங்க? இடி முழக்கங்களும் மின்னல்களும் கார் மேகமும், இடி முழக்கங்களும் இடி. இடினா நமக்கு வந்து ஓரளவுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வருது நம்ம ஊர்ல இல்லீங்களா. இடி மின்னல் அப்படின்னு. ஆனா உண்மையாவே சில கான்டினன்ஸ் வேற இடங்கள்ல ஆப்பிரிக்கா மாதிரி சில இடங்கள்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அங்க வர இடி எல்லாம் மின்னல்லாம் 100 வருஷம் இருக்கிற மரத்தை கூட பிச்சு வெளியே வேறு வேற வெளியே போட்டிருக்கோம். சிருஷ்டிப்புலயே அதை விட பெரிய பவர் இல்லை தெரியுங்களா. முழு ஆகாயத்தையே ஒரு போக்கஸ் லைட் அடிச்ச மாதிரி ஒரு லைட் கொடுக்குதுன்னா ஒரு டைம்ல எவ்வளவு பவர் எனர்ஜி அதுல இருக்கும். ஒரு அப்படியே ஃபுல்லா காதே செவிட அவர மாதிரி சவுண்ட் வருதுன்னா இடி முழக்கம் எவ்வளவு பெரிய பவர் பாருங்களேன். ஒன்னு காதுக்கு எஃபெக்ட் இடி, கண்ணுக்கு எஃபெக்ட் மின்னல். அந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் சீனாய் மலையில ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஆண்டவர் அங்க வர்றார். பயங்கரமான எஃபெக்டோடு வர்றார். அந்த மாதிரி நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம எக்கால சத்தம். இதுல என்ன காட்டுறார் தேவன் அப்படின்னா, ஒரு பெரிய அந்த மேகனை கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த மலை இருக்குது, அந்த மலையில இடி முழக்கம் பயங்கரமா சவுண்டு ஃபுல்லு வனாந்துரும். அங்க சுத்தி இருக்கிற தேசங்கள்லாம் ஒருவேளை அங்க பார்த்திருக்கிறோம். அங்க என்னவோ ஒரு அசாதாரணமா நடக்குதே சீனாய் மலையிலன்னு பார்த்திருக்கோம். அந்த மலைக்கு மேல ஆகாயத்துல ஒரு பெரிய இஷ்டத்துக்கு இடி அடிக்குது. ஒரு பெரிய அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிற மாதிரி எப்படி சவுண்டு, அந்த ஆகாயத்துல பெரிய சீன் நடக்குது. அப்படியே தேவன் இறங்கி வராரு. ஒரு எக்கால சத்தம் போட்டிருக்குங்களா, மகாபலத்தோடு எக்கால சத்தம். அந்த எக்கால சத்தம் சவுண்டு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஏன் எக்கால சத்தம் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு ராஜா வரும்போது ஒரு பெரிய எக்கால சத்தம் போடுவாங்க. அது மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா ராஜா தூரம் இருக்கிறாரு, அவர் கிட்ட வர 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 எக்கால சத்தம் ரொம்ப ஜோரா போகும். அந்த மாதிரி அண்ட சராசரத்தை உண்டாக்குன ராஜா வருகிறார். அவர் தன்னுடைய சகல ஆரவாரத்தோடு வருகிறார். வரும்போது பெரிய எக்கால சத்தம் கேக்குது. இன்னும் உபாகமோ 33:2 படிங்களா, அவர் தனியா அங்க வரல. 33:2 படிங்களா,
கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்.
உதயமானார்
பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களுடனே பிரசன்னமானார்.
பரிசுத்தவான்ல தேவ தூதர்களோடு, அவருடைய சகல ஆரவார தூதர்களோடு சீனாய் மலைக்கு அன்னைக்கு வந்திருக்கிறாருங்க. அவர் தனியா வரல, பெரிய ராயல் ப்ரொசஷனோடு. ஒரு ராஜா வரும்போது எப்படி எக்கால சத்தம் ஊதப்படுதோ அந்த மாதிரி ஊதி ஊதி அந்த எக்கால சத்தம் வருது. அந்த ஏஞ்சல்ஸ் தான் அந்த எக்கால சத்தம் யார் ஊதி இருக்க முடியும்னு கேட்கலாம். அந்த ஏஞ்சல்ஸ் தான் ரெவலேஷன்ல பாக்குறோம் நம்ம, அவங்க தான் ஊதுருது. அந்த எக்கால சத்தம் ஊதிக்கிட்டு இறங்கி வர்றார். எப்படி வருவாரு, அவர் தேவன் கிட்ட வர 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 எக்கால சத்தம் பயங்கரமா துணிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு காட்சி. நம்ம இது என்ன, இது என்ன நமக்கு அறிகுறியா இருக்கிறதுனா, தி ஆசம்னஸ் ஆஃப் காட். கடவுள் ரொம்ப பயங்கரமானவர். அதைத்தான் நமக்கு இதை ஞாபகப்படுத்துது. அவங்க மனசுல ரொம்ப பதிய வைக்கணும். இன்னைக்கு படிக்கிற நம்ம மனசுல பதிய வைக்கணும். கடவுளை பத்தி ரொம்ப கேர்லெஸ் என்ன நம்ம வச்சிருக்கிறோம், அதை மாத்திக்கணும். அவருடைய எவ்வளவு ஆசம்னஸ், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் குறித்து நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அவர் ரொம்ப பெரியவர். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளை விட, நம்ம சபையை விட, நம்ம ஆயுசை விட, நம்மளுடைய சந்ததியை விட, இந்த உலகத்தை விட, எல்லாத்த விட ரொம்ப பெருசவர், ரொம்ப பெரியவர். அவர் வருகிறார். அவர் அந்த சீனாய் மலையே ஒரு எரிமலை மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்கு. வெடிச்சு வருது நெருப்புங்க, புகைங்களும். அது பாருங்களேன், புகை வேற வருதுன்னு போட்டிருக்கேங்க. படிங்க தொடர்ந்து.
ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள்.
ஜனங்கள் எல்லோரும் எதனால, அந்த எக்கால சத்தம் கேட்டு எல்லாம் நடுங்குறாங்க. எக்கால சத்தம் கேட்டா நடுக்கம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு. ஏன்னா பாவி மனுஷர்களுக்கு எக்கால சத்தம் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஞாபகப்படுத்தும், ஜட்ஜ்மெண்ட் ஞாபகப்படுத்தும். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி எக்கால சத்தம் கேட்க போகுது, அப்போ இப்போ இங்கும் நடுங்கினாங்க. ஏன்னா குற்ற உணர்வு இல்லையா, பாவிகளா இருக்கும்போது குற்ற உணர்வு இருக்கும்போது ஜட்மெண்ட்டை பத்தி நினைச்சு நடுக்க வந்தே வரும். ஆனா இன்னொரு எக்கால சத்தம் கேட்கும் போது உலகமெல்லாம் நடுங்க போகுது. வெறும் நடுங்கிறது இல்ல, சில பேர் பயத்திலேயே செத்துற போறாங்க. எல்லாரும் மீதி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன போய் எங்க ஒளிஞ்சுக்க போறாங்க, மலைகள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு அழுவ போறாங்க அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு எக்கால சத்தம். சரி, 17வது வசனம் படிங்க.
அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள்.
யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க காட்சி. அந்த சீனாய் மலை நிக்குது, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ராட்சச புல்பெட் மாதிரி நிக்குது. இந்த ஜனங்க எல்லாரும், கோடிக்கணக்கான ஜனங்க வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் சபையார் வந்து நிக்கிறாங்க. நின்னு தேவன் இறங்குறாரு அவங்க கிட்ட அங்க பேசுறதுக்கு. என்ன ஒரு ஆர்வாரத்தோடு, சகல தேவ தூதர்களோடு, பெரிய ப்ரொசஷன், அவருடைய பேரணி ஊர்வலத்தோடு அவர் இறங்கி அங்க வராரு அவங்க கிட்ட மீட் பண்றதுக்கு. 18 படிங்க. இது மாத்திரம் இல்ல, எஃபெக்ட்ஸ் பாருங்களேன், சேர்த்துக்கிட்டே போறாரு.
கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழுமிச்சு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது.
பாருங்களேன், இது மாத்திரம் இல்லாம இடி முழக்கம் சத்தம் பயங்கரமா அந்த வானத்துல வெடிக்குது, பயங்கரமா சீன் நடக்குது. அங்க அந்த மலையில இருந்து புகை எழும்புதான். உன்னால யோசிக்க முடியுமா, இந்த செப்டம்பர் 11 அந்த பில்டிங் இடிச்சு போட்டாங்க, அந்த புகை எத்தனையோ 1000 மடங்கு வானத்துல ஏறி போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத மாதிரி புகை பொங்கி அப்படியே எழும்புது சீனாய் மலையிலிருந்து வானத்துக்கு மேல். அந்த மலையே நடுங்குதான். சர்வ வல்லமை தேவனுடைய பாரத்தை தாங்க முடியாம அது ஆலயமா அவர் அதுல இறங்குறாரு, அதை தாங்க முடியாம மலை நடுங்குதுங்களா? என்ன மாதிரி இருக்க யோசிச்சு பாருங்களேன். மலை போய் நடுங்குறது எங்களா பாத்துருக்கீங்களா? மலை தான் ஸ்ட்ராங்கா நிக்கும், அது போய் நடுங்குதான். நம்ம இருந்திருந்தா என்னங்க பண்ணிருப்போம் அந்த சீன்ல? ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கோம் நிறைய பேர். ஹார்ட் அட்டாக் பயங்கர நடுக்கும், மலையே நடுங்குது, எரிமலையா அது புகையுது அப்படியே. ஏன்னா ஒரு சீன் யோசிச்சு பாருங்க, சில டைம்ல அந்த ஸ்டீவன் ஸ்பில்பர்க்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார், இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் எடுப்பார், அவர்லாம் இந்த சீனை எடுத்தாருன்னா பயங்கரமா எடுப்பாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். தேவன் அதுக்கு மேல இறங்கும் போது அந்த மலை நடுங்குது. ஏன்னா அது பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலமா அந்த இடத்த மாத்திர. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆண்டவர் பூமியில இறங்கினதே. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, இதுவரைக்கும் அந்த டைம் வரைக்கும் இறங்கினது இல்ல, அதுக்கப்புறமும் இறங்கினதே இல்ல. யோசுவா டைம், ஜட்ஜஸ் டைம், நீதிபதிகள் அவங்களுடைய டைம், ராஜாக்கள் காலம் வரப்போது, ஐசாயா காலம் வரப்போது. ஏன், இயேசு காலத்திலேயே சரி அப்போஸ்தலர் காலத்திலயும் ஆண்டவர் இந்த மாதிரி சரீர பிரகாரமான வல்லமையிலையும் ஆரவரத்திலையும் வந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் இப்படி ஆண்டவர் வரணும், ஏன் இவ்வளவு பெரிய எஃபெக்டும் பிரம்மாண்டத்தையும் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எது தெரியுமா, இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். எதுக்கு இன்ட்ரோடக்ஷன், அவர் ஒரு சர்மன் கொடுக்க போறாரு, அவர் ஒரு மெசேஜ கொடுக்க போறாரு, அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். என்ன அந்த சர்மன், 10 கட்டளைகளை கொடுக்க போறார். அந்த 10 கட்டளைகளை அவங்க மனசுல மறக்க முடியாத அளவுக்கு, இதுக்கு அந்த சர்மனுக்கு இன்ட்ரடக்ஷனே இப்படி இருந்துச்சுன்னா அந்த சர்மன்ல யாராவது தூங்குவாங்களா? இப்ப தூங்கலாம், அந்த சர்மன்ல யாராவது தூங்க வரமா? பா, தூங்குறவங்களும் எந்திரிச்சு முழிச்சிருப்பாங்க. ஒரு போதும் அந்த சர்மனை மறக்க கூடாது, அவங்க இருதயத்துல பதிய வைக்கணும் என்பதற்காக, அந்த 10 கட்டளைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி வந்திருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு வாட்டி வரப்போறார், எக்கால சத்தத்தோடு சகல மகிமையோடு வரப்போறார். ஏன் தெரியுமா, அந்த 10 கட்டளையின்படி ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்கறதுக்கு வரப்போறார். எதை வச்சு நியாயம் தீர்க்க போறார், எல்லாரையும் அங்க அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா, அந்த 10 கட்டளையை வச்சுதான் நியாயம் தீர்க்க போறார். அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் முக்கியத்துவம் நமக்கு தெரிய மாட்டேன்றோம் இல்லையா, அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தாங்க இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம், இவ்வளவு பெரிய ஒரு ஆரவரிப்பு, எக்கால சத்த சவுண்டு. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். 19:20
எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான்.
யோசிச்சு பார்க்கணும், என்ன நடக்குது, மோசே மோசே மோசேன்னு வருது இல்லீங்களா. மோசே கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சிருஷ்டிப்பே மலையே நடுங்கிட்டு நிக்குது, சிருஷ்டிகருக்கு முன்னாடி எல்லாமே பயந்து மிரண்டு போயிருக்கும் போது, யோசிச்சு பாருங்களேன், மோசே ஆண்டவர்கிட்ட பேசுறார். எப்படி இருக்கும், ஆண்டவர் மோசேக்கு பதில் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அந்த ஆண்டவர் மோசே மலை மேல வர சொல்றாரு, மோசே மலை மேல ஏறி போறாரு, திருப்பி இறங்கி வர்றாரு. ஏன் இந்த காட்சி, ஏன் இது இப்படி போட்டிருக்குன்னா, அந்த ஜனங்களுக்கு இதோட நோக்கமே என்னவா சொன்னாரு, ஏன் வரேன் ஆண்டவர் சொன்னாரு முதல்ல 9வது வசனத்துல.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி.
அதுதான் நோக்கம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நடுங்கி இந்த மாதிரி பிரம்மாண்டமான சீன்ல கடவுள் ஒரு மனுஷனை அவர்கிட்ட பேசுறாரு, அந்த மனுஷனுக்கு பதில் கொடுக்கறாரு, அந்த மனுஷனை மேல வாண்டாரு, அந்த மனுஷனை கீழே அனுப்புறாரு. எவ்வளவு மோசேக்கு செல்வாக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பீரமோ கனமோ மோசே மேல போடுறாரு நீங்க பாக்கணும். ஒரு பெரிய மோசேக்கு எவ்வளவு பெரிய பந்தா கிடைச்சிருக்கும். பாடா, மோசே சாதாரணப்பட்ட ஆள் இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் உணர மாட்டாங்களா? அதை உணர்த்தறோம். ஏன்னா இன்னமே மோசே அந்த மனசு ஜனன மனசுல பதிய வைக்கணும். மோசேன் மூலமா ஆண்டவர் பேச போகிறார். மோசே ஒரு மத்தியஸ்தரா, ஆண்டவர் பேசுறது மோசே மூலமா பேச போறாருன்றதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் அப்படி செய்யறார். அதுதான் அந்த அந்த சீன் வலியுறுத்ததை நம்ம பாக்குறோம். மோசே தான் உங்களுடைய மத்தியஸ்தர். மோசே தான் சொல்ல போனா நடமாடுற, பேசுற, உயிரோடு இருக்கிற, மூச்சு விடுகிற பைபிள் உங்களுக்கு. மோசே வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா என் வார்த்தையை ரிஜெக்ட் பண்ண மாதிரி, மோசே அதிகாரத்தை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா என் அதிகாரத்தை ரிஜெக்ட் பண்ண மாதிரி, அந்த கணத்தை மோசே மேல அங்க கொடுக்கறாருங்க. அதனாலதான் அந்த ஐஸ்வர்யவான் ஓமையில ஆபிராம் பரலோகத்திலிருந்தே பார்த்த அவர் என்ன சொல்றாரு, மோசே பேச்ச ஒருவன் கேட்காதவன் மரித்ததுல இருந்து உயிரோடு எந்திரிச்சாலும் அவன் மாற மாட்டான். ஏன்னா மோசே பேசுனது கடவுள் பேசுனதாக. அதனாலதான் மோசேக்கு அவ்வளவு கனத்தை அவர் கொடுக்கிறார். மோசே வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனத்தின் அதிகாரத்தை நமக்கு அப்படித்தான் பார்க்கணும். மோசேவை ஒரு கருவியாக பயன்படுத்துறாரு. ஆனா மோசே எழுதுனது எல்லாமே என்ன, ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற அதிகாரத்தை நமக்கு அந்த வசனங்களை உணர்த்துறார். சரி, தொடர்ந்து படிப்போம்.
இப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்ப்பதற்கு எல்லையை கடந்து கத்தடத்தில் வராத படிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாத படிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தர் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலை மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார்.
இத ரொம்ப நேரம் தலை சொரிஞ்சு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம். யோசிச்சு பார்த்தா இது அவசியம் இல்லாத இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறோம். என்ன சொல்றாரு தெரியுதுங்களா, ஒருத்தரும் மலை கிட்ட வராதபடி பாத்துக்க, ஒருத்தரும் மலை கிட்ட வராதபடிக்கு, அந்த ஆசாரியர் வரக்கூடாது, யாரோ வரக்கூடாது, பாத்துக்க, வந்தாங்கன்னா செத்துருவாங்க. ஆண்டவரே சொல்லியாச்சு யாரும் வரமாட்டாங்கன்னு மோசே சொன்னாலும் திருப்பி கீழே போய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு திருப்பி அதை வலியுறுத்துறாரு. ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் வலியுறுத்தணும், இது அவசியம் இல்லையா? நானா அங்க இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், கிட்ட போயிருப்பேன் அந்த மலை கிட்ட, அந்த புகையும் மின்னலும் இடியும் அடிக்கும் போது நான் கேம்ப்ல ஓடி போடாதபடிக்கு என்ன யாராவது புடிச்சுக்கணும், ஏன்னா போய் ஒளிஞ்சு போகாத படிக்கு நான் ஏங்க மலை கிட்ட போறேன். ஆனா மலை கிட்ட வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு, யார் வரப்போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ரொம்ப அவசியமே இல்லாத மாதிரி இருக்கே, ஆசாரியர்கள் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து மோசேவை வர வச்சு இந்த மாதிரி பிரம்மாண்டமான சீன்ல கொடுக்கிற முதல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. அப்போ அது அவசியம் இல்லாத இருக்குமா? ரொம்ப முக்கியமா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு, அவன் மனசுல பதிய வைக்கணும்னு சொல்றாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அவசியம் இல்லாதது இல்ல, தேவனிடத்துல பாவி மனுஷருங்க வரணும்னா, ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அழியாதபடிக்கு தேவனிடத்துல சேரணும்னா அவங்க ஒரு மத்தியஸ்தர் மூலமா மாத்திரம்தான் வர முடியும்ன்ற சத்தியத்தை அந்த வசனங்கள்ல அவங்களுக்கு பதிய வைக்கணும். மத்தியஸ்தர் இல்லாம நீ வந்தீன்னா உன்னை வறுத்தெடுத்துருவேன், அதைத்தான் அங்க சொல்றார். ஒரு மத்தியஸ்தர் ஆசாரியர் வரக்கூடாது, இந்த ஜனங்க யாருமே வரக்கூடாது, நீ மாத்திரம் தான் வரணும். மோசே நீ தான் மத்தியஸ்தர், நீ மாத்திரம் தான் வரணும். உன் மூலமா தான் அவங்க வரணுமே தவிர டைரக்டா அவங்க வரக்கூடாதுன்றத வலியுறுத்தணும். அது திருப்பி திருப்பி சொல்றார் பாருங்களா, அதை தான் சொல்றாரு. ஏன்னா பாவி மனுஷனுக்கு இயற்கையாவே நமக்கு இருக்கிற குணம் என்ன, ஆண்டவர்கிட்ட என் சொந்த முயற்சினால வந்துடணும், என் சொந்த கண்டிஷன்ஸ போட்டுக்கிட்டு வந்துடணும். ஆண்டவர் அதை ஒருபோதும் ஏத்துக்கொள்றதில்ல. ஒரு மத்தியஸ்தர் மூலமா தான் வரணும், அதோ நான் ஏற்படுத்தின மத்தியஸ்தர் யாரு, மோசே ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மூலமா மாத்திரம்தான் வரணும். ஆனா இயற்கையாவே மனுஷர்களுக்கு என்ன தெரியுமா, அவங்க சொந்த முயற்சியா ஆண்டவர்கிட்ட வந்துட முடியும். இயேசு மூலமா எத்தனை பேர் வராங்க ஆண்டவர்கிட்ட, பெரும் பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடுலயே இயேசு தெளிவாக என்ன அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது சொல்லிட்டார் இல்லையா கிளியரா. என்னை அன்றி அவர் ஒருத்தர் தான் மத்தியஸ்தர், தேவனுக்கும் மெய்யான தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னும் போது இயற்கையா எத்தனை பேர் இயேசு மூலமா ஆண்டவர்கிட்ட வராங்க. சில பேரு நான் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வந்துருவேன், எப்படி நான் ஒழுங்கா நல்லவனா இருந்து வந்துருவேன், பத்து கட்டளைகளை ஃபாலோ பண்ணி வந்துருவேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா இருந்து வந்துருவேன், ஒழுங்கா மதத்துல இருந்து நான் வந்துருவேன். இயேசு மூலமா மாத்திரம்தான் வர முடியும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய மாதா மூலமா வந்துருவேன், மேரி மூலமா இந்த என்ன ஃபீஸ்ட், மேரிஸ் ஃபீஸ்ட பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட வந்துருவேன். அப்படி எல்லாம் வந்தா வெறும் ஜட்ஜ்மெண்டா தான் சந்திக்கணும். அதான் சொல்றாரு, அப்படி வந்தீங்கன்னா என்ன ஆகும்ன்றாரு படிங்க அதுல கர்த்தர். அப்படி வந்தீங்கன்னா அடிக்கடி சொல்றார் அந்த வசனத்துல, ஐ வில் பிரேக் ஃபோர்த் அகேன்ஸ்ட் யூ அப்படின்றார், உங்களை சங்காரம் பண்ணாதபடிக்கு. என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நீங்க வரணும் அப்படின்னா நான் ஏற்படுத்தின மத்தியஸ்தர் மூலமா மாத்திரத்தான் வர முடியும். ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம், அவர் மூலமா மாத்திரம்தான் வர முடியும். எந்த பரிசுத்தவான்கள் மூலமாவோ மரியா பேசுறது மூலமாவோ நம்ம வரவே முடியாது. அதை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா வலியுறுத்துற திருப்பி திருப்பி அதை சொல்றாரு பாருங்களா. அதை விட்டுட்டு வந்தோம்னா அழிவு தான், பயங்கரமான சங்காரம் தான் நடக்கும் அப்படின்றார். ஏன் அவருடைய மத்தியஸ்தர் மூலமா வந்தா தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியும், இயேசு மூலமா மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வர முடியுங்க. ஏன் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம வரணும்னா இயேசு மூலமா தான் வர முடியும், இல்லைன்னா வரலாம், வந்தா அழிவு அழிவு தான் ஏற்பட முடியும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் வரப்போறாங்க, யார் நிற்க முடியும்னு வரப்போறாங்க. ஏன் இயேசு மூலமா வர முடியும் அப்படின்னா அந்த மத்தியஸ்தர் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தன்மேல் எடுத்துக்கிட்டார், தன்மேல் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் வாங்கி அதை தீர்த்ததன் மூலமா அவர் மூலமா மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம சேர முடியும்ன்றத வலியுறுத்துவதற்காகத்தான் வரக்கூடாது 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 நான் சங்காரம் பண்ணும்படிக்கு வராதபடிக்கு அவங்கள எச்சரின்னு திருப்பி திருப்பி மோசே கிட்ட சொல்றேன். சரி, இதோட அந்த அதிகாரம் முடியுது, நம்ம முடிப்போம். ஒரு ரெண்டு மூணு காரியங்களை ஒண்டி நான் பயன்பாடுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்த இயேசு கிட்ட வந்த எல்லோருமே ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அதான் இந்த வசனங்கள் நமக்கு வலியுறுத்து. ஆண்டவர் நம்மளுடைய ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், அதுதான் நம்மளுடைய பங்கு. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். தேவனிடத்துல நம்ம நெருங்கி வருவது நம்ம ஆத்மா அநேக டைம்ல உலக காரியங்கள்னால அதனால ஒரு தூங்கிடலாம், ஒரு தூக்க மயக்கத்துல போயிடலாம், ஆண்டவர் குறித்த சீரியஸ்னஸ் இல்லாம போயிடலாம். ஆனா ஆண்டவரை சந்திக்கும் போது நம்ம மூணு விதமா வரணும்னு பார்த்திருக்கிறோம். நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு ஆயத்தத்தோடு பயபக்தியோடு ஜாக்கிரதைய உணர்வோடு வரணும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ரெண்டாவதாக இந்த பிரம்மாண்டமான காட்சி நமக்கு என்ன வலியுறுத்துதுன்னா, பத்து கட்டளைகள் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு வலியுறுத்துது. நம்ம பத்து கட்டளைகளை சீரியஸா எடுத்துக்கணும். பத்து கட்டளைகள் முக்கியம், பத்து கட்டளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. கேள்வி, பத்து கட்டளைகளை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமா? அதைத்தான் அங்க உணர்த்துறாரு, சீரியஸா எடுத்துக்கணும் பத்து கட்டளைகள். அதனோட விளைவுகள் நம்ம வாழ்க்கையில சீரியஸா எடுத்துக்கிறோமா? பத்து கட்டளைகளுடைய விளைவுகள் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இவ்வளவு பெரிய ஆண்டவர் காட்டுறாரு இப்படி வர்றாரு. ஏன்னா சாத்தானும் கள்ளப்போதகமும் வர நூற்றாண்டுகள்லாம் பத்து கட்டளைகள் இம்பார்ட்டன்ட் இல்ல, புதிய ஏற்பாடு சபைக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம், நம்ம கிருபையில இருக்கலாம், ரொம்ப டேமேஜ் பண்ணிருச்சு. அதோட விளைவுகளாதான் சபைகள்லாம் மோசமா போயிருச்சு. பத்து கட்டளைகள் ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்த்தது வந்து தேவனிடத்துல வரணும்னா ஒரே வழி என்ன, மத்தியஸ்தர் மூலமா தான். அது ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மூலமா தான். அப்படி தேவன்கிட்ட நம்ம வந்திருக்கிறோமா? அப்படி வராதவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிச்சு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவர்கிட்ட வந்து அது ஒரே வழிதான். அது விட்டு வேற வழியில வந்தோம்னா அவர் பட்சிக்காம உங்களை அழிக்காம இருக்கவே மாட்டார். சரி, நம்ம ஜெபம் செய்யலாம்.